தானியேல் 9வது அதிகாரம் 1-ல் இருந்து 19 வரைக்கும் நம்ம வாசிச்சதை கேட்டிருக்கிறோம். தானியேலுடைய கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு அடிமையாக அந்த அடிமைத்தனத்தில் பிடிச்சிட்டு பாபிலோனுக்கு வரும்போது ஆண்டவர் அவர் கொடுத்த ஞானத்தினால ஆண்டவர் அவர் மிக உயர்ந்த நிலைமைக்கு பாபிலோன்ல அந்த ராஜ்யத்தில் உயர்த்தினார். இந்த ஜெபம் வர டைம்ல பார்த்தோம்னா வாலிபனாக பாபிலோனுக்கு வந்த தானியேல் இப்போ 80 வருஷம் அவருக்கு, ரொம்ப முதிர்ந்து ரொம்ப பக்தி உள்ள மனுஷன். பக்தியிலேயே ஆண்டவர் மேல இருக்கிற பக்திக்கு ஒரு ஒரு எக்ஸலண்ட் அப்படின்ற அவார்டு கொடுக்கணும்னா அவருக்கு தான் கொடுக்கணும். ஒரு மாடல், ஒரு ஒரு யாரையாவது பார்த்து நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும், இவங்கள மாதிரி வரணும், ஒரு ஸ்டால் வாட்டுன்னுவாங்க, உறுதினா உறுதி பக்தியில அப்படிப்பட்ட உறுதி. எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட், எதை எடுத்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட். அவர் தைரியத்துல மிஞ்ச முடியாது. சுயநலமற்ற தன்மை, தாழ்மை, உலகத்தை எதிர்க்கிறது, சுய கட்டுப்பாடு, சாப்பாடு விஷயத்திலயும் கட்டுப்பாடு, தன்னுடைய 100 ஆண்டு கடந்த ஞானம் இந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. இன்னும் வரப்போற எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் என்ன நடக்கும், வரப்போற ராஜ்யங்கள் என்ன மாதிரி ராஜ்யங்கள் அப்படின்னு, மேசியா வருவது மாத்திரம் இல்ல உலகம் எப்படி முடிய போகுதுன்னு அந்த பழையற்பாடு காலத்திலேயே இவ்வளோ அறிவு உள்ளவங்க தானியேல் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய கிருபையை இந்த மனுஷன் மேல பொழிந்திருக்கிறார். உலக பிரகாரமாகவும் பார்த்தோன்னா பாபிலோன்லயே உச்சக்கட்ட உன்னத ஸ்தானம் மாத்திரம் இல்லை, பாபிலோன் ஒளிஞ்சு போயிடுச்சு, அதுக்கப்புறம் பெர்ஷியா தேசம் வந்துச்சு, அதுலயும் மிக உயர்ந்த ஸ்தலத்தை பிடிச்சவர் தானியேல் தான். அந்த மாதிரி ஒரு சிறந்த கேரக்டர், உலக பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். ஆனா இப்படி ஒரு மனிதன் வர்றதுக்கு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியம் என்னன்னு பார்த்தோம்னா, விடாமுயற்சியான கன்சிஸ்டன்ட் தொடர்ந்து போகிற ஒரு ஜப வாழ்க்கை. ஜப வாழ்க்கை என்ன உலகமே தலகீழ ஆனாலும் சரி, அவர் ஜப வாழ்க்கையை யாரும் ஒன்றும் தொட முடியாது. எந்த அளவுக்கு ஜப வாழ்க்கை, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அவர் இருந்தார்னா, பசியில் இருக்கிற சிங்கங்கள் வாயில போட்டு உயிரோடு என்னை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, என் ஜப டைமிங்கை யாரும் எடுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா உறுதி ஜபத்தில், அதை மாற்ற முடியாது, யாருமே அதை மசிக்க முடியாது. ஜபத்தை பற்றி கற்றுக்கணும்னா முதல்ல ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவருக்கு அடுத்ததாக நம்ம சொல்லலாம் தானியலை பார்த்து கற்றுக்கணும். தானியல் தான் ஜபத்துக்கு ஒரு மாடல், அருமையான மாடல். அவருடைய அருமையான ஜபம் இந்த அதிகாரத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இது வந்து இந்த ஜப மாடல் வந்து தான் ஒரு பெரிய ரகசியம். இன்னுமே வரப்போகிற காலம் 70 வாரங்கள் அப்படின்னு தீர்க்க தரிசனத்தில் ரொம்ப முக்கியமானது. எருசலேம் கட்டி ஆரம்பித்த பிறகு மேசியா வரக்கூடிய காலம் நிர்ணயிக்கக்கூடிய ரகசியம்லாம் அவருக்கு வெளிப்பட்டது இந்த ஜபத்தினால தான். நம்ம இந்த அதிகாரத்துக்கு வரும்போது அவர் ரொம்ப வேதனையில் இருக்கிறார். 8வது வசனம் அதிகாரம் 27வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ வாஸ் எக்ஸாஸ்டட் அண்ட் சிக், ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி, ரொம்ப களைத்த மாதிரி ஆயிட்டு இருக்காரு. நமக்கும் நம்ம சூழ்நிலை பார்த்தோம்னா அப்படித்தான் ஆகுது. சில நேரங்களில் இந்த வைரஸ்னால லாக்டவுன்னால ஒரு ஒரு மாதிரி சிக்காக ஃபீல் பண்ணுறோம். அவருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். இஸ்ரேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் தண்டனையாக இருக்கிறாங்க பாபிலோனில். எருசலேம் அழிக்கப்பட்டு, ஆலயம் அழிக்கப்பட்டு, அவர்கள்லாம் தெரியும் அவங்களுடைய பாவத்தினால் அந்த தண்டனை வந்திருக்குன்னு. இனிமே கூட இஸ்ரேல் மேலே தண்டனைகள் வரோன்றத அவருடைய காட்சிகள்னால பார்த்ததுனால அவர் மனசு ரொம்ப பாரம் அடைந்து போயிருக்கிறார். ரொம்ப பாரத்தில் இந்த ஜபம் செய்யறத பார்க்குறோம். இந்த 1வது வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, முதல் வருஷம் டாரியஸ் என்ற ஒரு ராஜா, அவர் தான் பெர்ஷியா ராஜா, முதல் ராஜா அவர் தான் ஆள்ற ஒரு டைம். அந்த டைமில் பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. பாபிலோன் ராஜ்யம் முற்றிலுமாக அழிந்து அவர் சொன்ன மீடோ பெர்ஷியன் ராஜ்யம் வந்திருக்கு. பாபிலோன் ராஜ்யத்தை எல்லாம் பார்த்தார் தானியேல், அதனுடைய முடிவையும் பார்த்தார். நேபுகாத்நேசர் எப்படி எழும்பி அவர் இறந்ததை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய மகன் கிளம்பி வந்து பெல்ஷாசர் ஆண்டவருடைய ஆலயத்தை பரிசுத்த பாத்திரங்களில் அவன் பிராந்தி குடிக்கிறதையும் ஒரு ஒரு கொண்டாட்டம் பண்ணதையும் பார்க்குறோம். ஒரு கை வந்து மெனே மெனே தெக்கில் உபார்சன் உன் ஆண்டவர் இட போட்டு பார்த்துட்டாருப்பா, அவனுடைய ராஜ்யம் அழிய போதுன்னு அவனுடைய மகனும் அழிஞ்சதை பார்க்குறோம். முழு பயங்கர விசாலமான பாபிலோன் வல்லமையே ஒன்றும் இல்லாமல் போனதை அவர் கண்கூடா பார்த்தவர் பார்த்துட்டு இப்போ மீரோ பர்ஷியன் ராஜ்யம் முதல் வருஷம் அந்த டைம்ல தான் இந்த ஜபம் அவர் செய்கிறார். ஒரு நாள் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆயிருக்கு, எரேமியா புக்கை அவர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அது படிக்கும் போது அந்த அந்த காலத்தில் புக்கெல்லாம் இல்லைங்களா சுருள், அந்த சுருளை அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த சுருளில் வந்து பாபிலோன் தேசத்தை 25 எரேமியா 25:11 அந்த காலத்தில் அவர் படிக்கும் போது 25வது அதிகாரம்லாம் இல்லை, அதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும், நமக்கு தான் அதிகாரம் அதெல்லாம் போடப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இப்போ பார்க்கலான்னா 25:11 அதில் போட்டிருக்குது, பாபிலோன் தேசம் வந்து ஆண்டவர் தண்டிப்பார், தண்டித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த இரக்கம் காஞ்சி அவங்களை மீண்டுமாக அவங்க தேசத்துக்கு கொண்டு வருவார், அது 70 வருஷம் ஆன பிறகு செய்வார் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. பாபிலோன் தேசம் அழியும் அப்படின்னு எரேமியா சொல்லியிருந்தார், அது நடப்பதற்கு முன்பதாகவே அது அழிஞ்சதை பார்த்தார் தானியேல். அது அழிஞ்சது மாத்திரம் இல்லை, அது கூட சேர்த்து ஆண்டவர் தன் ஜனங்களை மீண்டுமாக கொண்டு வர போகிறார் என்ற காரியத்தையும் அவர் பார்த்து தானியேல் என்ன பண்ணுறாரு, இந்த ஜபத்தை ஆரம்பிக்கிறார். அங்கே ஒரு ஒரு எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கிறார், உங்களை நான் கொண்டு வருவேன், நீங்கள் என்னை அந்த இடத்துல தான் வருது, என்னை முழு இருதயத்தோடு நீங்கள் தேடினால் என்னை கண்டடைவீர்கள், நான் உங்களை மீண்டுமாக என் தேசத்துக்கு கொண்டு வந்து காப்பாற்றுவேன் என்ற வாக்கு தத்துவத்தை பார்த்த தானியேல், ஆண்டவருடைய சித்தத்தை பார்த்த தானியேல் இந்த ஜபத்தை ஆரம்பிக்கிறார். உண்மையான ஜபம்னா என்ன அப்படின்றத பார்த்து நம்ம கற்றுக்கலாம். தானியேல் போல நம்ம ஜபிக்கணும்னா எப்படி ஜபிக்கிறது, முதல் குணம் உண்மையான ஜபத்துக்கு என்ன தெரியுங்களா, முதல் குணம் நான் சொல்கிறேன், சில குணாதிசயங்களை பார்க்க போகிறோம் தானியேல் ஜபத்திலிருந்து. முதல் குணம் வந்து உண்மையான ஜபம் வந்து தேவனுடைய வார்த்தையில நம்ம பார்க்கிற ஒரு வாக்கு தத்தமோ ஆண்டவருடைய சித்தத்தையோ நம்ம பார்க்கும்போது அதுக்கு பதிலாக செய்வதுதான் உண்மையான ஜபம். ஒரு ரெஸ்பான்ஸ், தேவனுடைய வார்த்தையில அவருடைய வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம் இல்ல அவருடைய சித்தத்தை நம்ம பார்க்கிறோம், அது நடக்கணும்னு நிறைவேறணும்னு நம்ம செய்யற ஒரு ரெஸ்பான்ஸ் தான் உண்மையான ஜபம், கேட்கப்படுற ஜபம். பாருங்க தானியேல் ஆண்டவருடைய வார்த்தையில பார்த்துருக்கிறார், ஆண்டவர் இதெல்லாம் செய்ய போறார், பாபிலோன் அழிய போது நம் மக்களை ஒன்றாக கூட்ட போறார் அப்படின்னு ஒண்ணு அதை பார்த்துட்டு தான் இப்படி ஜபம் பண்றத நம்ம பார்க்கிறோம். 70 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் நிறைவேற்றுற காலம் வந்துருச்சு, நம்மளை மீண்டுமாக கூட்ட போற அப்படின்னும் போது தான் இந்த ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் அவர் வாக்குல இருந்து மாற மாட்டார். ஆனா ஒரு கேள்வி நம்ம கேட்கணும், ஆண்டவர் இதயான்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், அவர் பைபிளில் போட்டிருந்தா அதை நிறைவேற்றுவார், அப்படி நிறைவேற்றினா ஏன் ஜபம் பண்ணும் நம்ம? ஆண்டவர் நடக்கும் இப்படிதான் நடக்கும்னு போட்டிருக்கிறாரு, ஏன் நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், தப்பா எப்போ இப்படிதான் சில பேர் ஜபம் பண்றது இல்ல. ஆண்டவர் அவருடைய சித்தங்களை அவருடைய நோக்கங்களை உலகத்துல நிறைவேற்றுறதுக்கு ஒரு முக்கியமான சாதனமாக ஜபத்தை பயன்படுத்துறார். அவருடைய மகிமையான இறையாண்மை திட்டங்கள்ல ஜபமும் ஒரு சாதனை தான், சாதனம், இட்ஸ் அ மீன்ஸ் டு ஃபுல்ஃபில் காட்ஸ் பர்பசஸ், காட்ஸ் பிளான் இன் திஸ் வேர்ல்ட். பாருங்களேன், உண்மையான ஜபம் அவருடைய திட்டத்தை ஆண்டவரே இதை நிறைவேற்றும்னு செய்கிறதுல தான் அந்த உண்மையான ஜபம் இருக்கு. தானியேலுடைய ஜபங்கள்லாம் அப்படித்தான், அதுவரே ஜப கர்த்தருடைய ஜபம் எப்படி வருது, பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், நமக்கு தெரியும் ஒரு ராஜ்யம் வந்தே வரும்னு, உன் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியில் செய்யப்படட்டும், அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு நமக்கு தெரியும். ஆனா எப்படி நிறைவேற்றுவார், நம்ம ஜபங்கள் தாங்க சாதனம், நம்முடைய ஜபங்கள் அதுல இன்றியமையாத ஒரு பகுதி, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், நோக்கங்கள், தீர்க்க தரிசனங்கள், அவருடைய ப்ராமிசஸ் நம்ம ஜபத்தை இல்லாம ஆக்குறது இல்ல, நம்ம ஜபத்தின் மூலமாகத்தான் இது நிறைவேறது. தானியல் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் இப்படி நடக்க போதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்காக ஜபம் பண்றார். ரட்சிப்பு விஷயத்திலயும் எடுத்துக்காங்க. ஓகே, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க, அதனால நம்ம எதுக்கு சுவிசேஷம் சொல்லணும், நம்ம இருக்க முடியுமா? நோ, நம்ம சுவிசேஷம், நம்ம பிரசங்கம் பண்றதின் சாதனத்தின் மூலமா தான் அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுற மாதிரி, நீதிமானுடைய ஊக்கமான ஜபம் நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய திட்டத்தில் அடையிறது. அதன் மூலம் அது ஒரு சாதனமாக ஜபத்தை பார்க்கணும். அந்த உண்மையான ஜபம் எப்படி ஆரம்பிக்கிறது? தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தையை நம்ம படிச்சு அதுல இருக்கிற வாக்கு தத்துவம், அதுல இருக்கிற ஆண்டவர் நிறைவேற்ற சித்தத்தை பார்க்கும் போது அதுக்கு பதிலாக செய்யற ஜபம், அதான் உண்மையான ஜபம். நம்மளுடைய ஜபங்கள் அப்படி இருக்கா? பைபிளே படிக்கிறது இல்லை, ஆனா ரெகுலரா ஜபம் பண்றோம்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் டு த ப்ராமிஸ் ஆர் த வில் ஆஃப் காட் சீன் இன் த வேர்ட் ஆஃப் காட், அதான் ப்ரேயர். ஜப வாழ்க்கையில் நீங்க வளரணும்னா முக்கியமானது ஒரு வேதத்தை திறந்து வச்சுக்கிட்டு ஜபம் பண்ண கத்துக்கங்க. ஒரு பகுதியை படிச்சுட்டு அந்த பகுதியை ஒரு ஜபமாக மாத்துங்க. அப்பதான் அவங்களுடைய ஜபம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி இருக்கும். சில நேரங்களில் ஜபத்தை ஆரம்பிக்கிறோம், ஒரு 2 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரில இல்லைங்களா? அப்படின்னா அதில் புவர் ஜப வாழ்க்கையுடைய ஜபம் பாருங்க, எவ்வளவு நீண்ட ஜபம். ஆனா சில சில வாரங்களுக்கு, 3 வாரங்களுக்கிட்ட இவரால் எப்படி ஜபிக்க முடிஞ்சு? ஏன்னா அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை ஜபமாக மன்றாடினார். நம்முடைய ஜபமும் ரொம்ப ரிச்சா மாற முடியும். வேத வாக்கியங்களை ஜபமாக நம்ம ஜபம் பண்ணோம்னா ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் இதுல என்ன சொல்றாரு? விசேஷமாக சங்கீதங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த எல்லா வேத வாக்கியங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுது. ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் போது சில வேத வாக்கியங்கள் ஆண்டவரை துதிக்கும்படி நமக்கு செய்யுது, சில வேத வாக்கியங்கள் நம் பாவத்தை எடுத்து காட்டி பாவ அறிக்கையை நமக்கு செய்ய வைக்குது, சில வேத வாக்கியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களை நினைச்சு நன்றி சொல்ல வைக்குது. ஜபத்தின் இந்த எல்லா பாகங்களையும் கவர் பண்ணும்படிக்கு ஸ்கிரிப்சுரல் ப்ரே, அது ரொம்ப முக்கியம். அதான் உண்மையான ஜபம், அதான் யோவான் சொல்றாரு இல்லைங்களா? நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். தானியலுடைய ஜபங்கள்லாம் அப்படிங்க, அதாங்க உண்மையான பைபிளிக்கல் ப்ரேயர். தானியல் இந்த சுருளுகள்லாம் படிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் தேவனுடைய சித்தம், அது ஜபம் பண்றார், ஜபம் பண்றார். ஓகே, அந்த ஜபம் ஒரு அவர் வந்து ஒரு ஓகே ஆண்டவர் செய்யறது செய்வாருன்னு சும்மா இருக்குல்ல. நம்ம எப்போ இதை புரிஞ்சுக்கிறோமோ அப்பதாங்க நம்முடைய ஜபங்கள்லாம் ஊக்கமா இருக்கும். ஆண்டவுடைய இறையாண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பொறுப்பு ஜபத்துல இருக்கு. அந்த ஆண்டவருடைய திட்டங்கள், நோக்கங்கள் வந்து நம்ம ஜபத்தின் சாதனமாகத்தான் செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கிறது. அதை புரிஞ்சுக்காதுதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஃபேட்டலிசம்னுவாங்க. அவர் நடத்துறத நடத்துவார், இறையாண்மை உள்ள தேவன், ஒன்றும் நம்ம வளரவே முடியாது. ஆக்சுவலா ஒரு அவிவிசுவாசம், ஒரு பாவம், முதிர்ச்சி இல்லாத தன்மையை காட்டுது. ஏன், நம்ம ஆண்டவரை என்ன சொன்னாரு? அறுப்போ மிகுதியா இருக்கு, வேலையாட்கள் குறைவா இருக்கிறாங்க. அது ஆண்டவருடைய சித்தம், வேலையாட்கள் அனுப்பணும்னு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் அனுப்பிட்டு இருப்பார் சும்மா இருங்கன்னாரா? நோ, ஊக்கத்தோடு ஜபம் பண்ணுங்க, வேலையாட்கள் வரணும்னு இல்லைங்களா? அது ரெண்டுமே அதுல அடங்கி இருக்கு. ஓகே, முதல் உண்மையான ஜபத்துக்கு அறிகுறி என்ன? வேதத்துல நம்ம ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தையும் சித்தத்தையும் பார்க்கும் போது அதுக்கு பதிலாக வர்றது தான் ஜபம், அதான் தானியலுடைய ஜபம். ரெண்டாவது குணம், அந்த ஜபத்துல ஊக்கத்தை பார்க்கும். உண்மையான ஜபத்துல ஊக்கம் இருக்கும். ஊக்கம்னா நமக்கு உண்மையாவே என்னன்னு தெரியாது. ஓகே, ஆண்டவருடைய சித்தத்தை பார்த்துட்டோம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதான் நம்ம ஜபம். ஆண்டவரே இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதுக்கு நான் ஓட்டு போடுறேன் ஆண்டவரே, நீ நடத்தும் ஆண்டவரே, உன் பிளான நடத்தும், உன் திட்டத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே, அது இல்லை ஜபம், அது இல்லை உண்மையான ஜபம், அது இல்லை ஊக்கமான ஜபம். என்ன 3வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அதை கவனிச்சு பாருங்க. அந்த வசனம் எப்படி ஜபம் பண்ணாரா இவரு? ஆண்டவரே 70 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க நிறைவேற்றுங்கன்னு இல்லை, நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியல் அவர் ஜபத்தில் தொடர்ந்து இருக்கிறவர் நமக்கு தெரியும். அவர் லைஃப் ஸ்டைலே ரெகுலராக அந்த சிங்கம் வாயில போறதுக்கும் ரெடியா இருக்கிறேன், என் லைஃப் ஜப வாழ்க்கையை மாத்திக்க மாட்டேன். ஆனா இங்க ஊக்கத்தை பார்க்கிறோம் அவருடைய ஜபத்துல. என்ன ஒரு ஊக்கம் பாருங்களேன், ஆண்டவரே நடத்தும் நீர் நடத்தும்னு இல்ல, என்னுடைய முகத்தை என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஐ செட் மை ஃபேஸ் அன்டு காட், ஐ செட் மை ஃபேஸ், ஐ ஃபிக்ஸட் மை ஃபேஸ். பயங்கரமான ஊக்கத்தை அது காமிக்குது. தேவனுடைய டைரக்ஷன்ல எதுவுமே என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாம, எதுவுமே என்னை திசை திருப்பாம, என் முகத்தை ஆண்டவருக்கு நேராக உறுதியாக திருப்பினேன். I set my face unto God. தேவனுக்கும் என் முகத்தை அங்க இங்க முகத்தை திருப்பாம அவருக்கு நேராக்கி, அவருக்கு நேராக்கி. பயங்கரமான ஊக்கத்தை குறிக்குது. வேற எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணாம ஊக்கத்துடன் என் முகத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நான் திருப்பினேன் அப்படின்றார். ஒரு ஏதோ ஆண்டவரே உன் சித்தத்தை நிறைவேற்றோம் இல்லை, ஒரு தீவிரத்தை ஒரு உறுதிய காமிக்குது. அதோடு இல்லை, எதோடு செஞ்சாருன்னு போட்டிருக்கு, என்னென்ன இருந்துச்சு அந்த ஊக்கத்தில், உபவாசம் பாருங்களேன், உபவாசம். அவர் எவ்வளோ நாள் உபவாசம் செஞ்சார்னு போடல, உபவாசம் ரட்டுடுத்தி சாம்பலில், இதெல்லாமே அந்த கலாச்சாரம் தாழ்மைய ஊக்கத்தை குறிக்குது. ஒரு ஃபோக்கஸ்டு ஊக்கம், இது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வாழ்ற காலத்தில் எல்லாமே ஷார்ட் ஷார்ட் இல்லைங்களா, ஜபமோ ஷார்ட், 2 நிமிஷம் ஜபம். ட்விட்டர் வாட்ஸ்அப் ஏஜில் நம்ம இருக்கிறோம், எல்லாமே ஷார்ட் ஷார்ட்டாக நமக்கு வேணும். ட்விட்டர் ட்வீட் தான் வேணும் நம்மளுக்கு. வாட்ஸ்அப்லேயும் சின்னதாக மெசேஜ் 2-3 லைன் அனுப்பிச்சா படிப்போம். பெரிய டெக்ஸ்ட் யாராவது அனுப்பிச்சாங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டோம். அதான் நம்ம வாழ்க்கை மைண்டு மோல்டு பண்ணுறது. டிக்டாக்லலாம் 3 செகண்ட்ஸ் தான் வீடியோ, 3 நிமிஷம் தான் பாட்டு, ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பிடிக்காது. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் 30 செகண்ட்ஸ், ஒரு ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன். ஒரு ஊக்கமாக ஒரே காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அந்த ஹார்ட் ஆஃப் மெடிடேஷன் வாங்க, ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு காரியத்தில் மெடிடேட் பண்ணி ஊக்கத்தோடு நம்ம செய்யணும்னா அது நமக்கு வர்றது இல்லை பாருங்களேன். அதனால தான் டேனியல் இருக்கிற ஞானம்லாம் நமக்கு இல்லை. ஃபாஸ்டிங் அடுத்ததாக ஒரு ஒரு ஊக்கத்தோடு ஒரு கான்சென்ட்ரேஷன் அன்டிவைடட் அட்டென்ஷன் ஜபத்தில் அவர் கொடுத்த, அதான் என் முகத்தை நேராக்கின்னு காட்டு. நம்ம ஜபம் அப்படி இருக்கா? ரெண்டாவது உபவாசம். எப்போ பார் பைபிளில் ஜபம் வந்து உபவாசத்தோடு தொடர்ந்து இருக்கும். எப்போ பார் உபவாசம், தனியாக உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உபவாசம் பண்ணாங்கன்னா அது ஜபத்துக்காக இருக்கும். ஒரு பாரத்தோடு சாப்பாடு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த காரியம் நம்மளை அந்த அளவுக்கு முடுக்கி இருக்கு, அதுக்காக உறுதியோடு ஜபம் பண்றது. மை செட் மை ஃபேஸ் டுவர்ட்ஸ் காட், ஊக்கத்தோடு. அண்ணா செஞ்ச மாதிரி, எஸ்தர் வந்து உபவாசத்தோடு அந்த செஞ்ச மாதிரி, அந்த தேசங்களை மாற்றம் வரணும், தன் மக்களுக்காக தன்னுடைய உயிருக்காக ஜபம் பண்ணி ஊக்கத்தோடு உபவாசத்தோடு பண்ண சொல்லுச்சு. நினைவே பட்டணத்தார் உபவாசத்தோடு வேண்டினாங்க, யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு. அதான் உபவாசம், அதுதான் நம்ம ஒரு உபவாசம். அப்புறம் ரட்டுடுத்தி கொண்டு, அப்படின்னா மனம் உடஞ்சி போய் நொறுக்கத்தோடு தாழ்மையோடு. யோசிச்சு பாருங்க, உபவாசம் பல நன்மைகள் தரும். நம்மலாம் உபவாசம் ரொம்ப குறைவு செய்யறதுன்னா இந்த காலகட்டத்தில் செய்யறது ரொம்ப அவசியம். நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும். ஒரு மல உலக காரியங்கள் ஒரு ஃபுல்னஸ், ஆவிக்குரிய சோம்பல்ல இருந்து நம்மளை எழுப்பி விடும். ஆண்டவருக்கு நெருங்கி போற ஒரு கவனத்தை கொடுக்கும். உபவாசம் வந்து நம்ம இருதயத்தை வந்து ஒரு நம்மளைய ஒரு பர்சனல் ஆவிக்குரிய ஒரு ஒரு எழுப்புதல், தனிப்பட்ட விதத்துல ஒரு எழுப்புதல் ஏற்படுத்த நமக்கு உதவும். உபவாசம் நம்முடைய கவனத்தை ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க உதவும். ஒரு ரொம்ப உதவியா இருக்கும் உபவாசம். சில நேரங்களில் நம்ம சாப்பாடு விடும்போது ஒரு ஒரு ஊக்கமான ஆண்டவர் மேலே ஒரு பக்தியை ஏற்படுத்துறதுக்கு உதவும் உபவாசம். வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு உபவாசம் வச்சுக்கிட்டு எப்பப்பார் யூடியூப்ல உட்காந்துருக்க உதவி செய்யாது இல்லைங்களா. நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டாதான் அதெல்லாத்துக்கும் நம்ம போவோம். அதெல்லாம் நம்ம தூக்கி வச்சுட்டு எதுக்கு செய்கிறோன்னு வயிற்றுல இருக்கிற பசி நமக்கு ஞாபகப்படுத்தும். ஆண்டவருடைய அவசியம், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அவசியத்தெல்லாம் நமக்கு உணர்த்தும் இல்லைங்களா. வெரி லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். சில நேரங்களில் வீட்டில் நமக்கு யாருக்கிட்டையாவது சமாதானம் இல்லை, உறவில் சரியான சமாதானம் இல்லைன்னா நமக்கு உபவாசம் செஞ்சு அந்த யார் மேலாவது கோபம் கசப்பு இருந்துச்சுன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுறது நல்ல இதை கொடுக்கும். செல்ஃப் கண்ட்ரோலை நமக்கு உபவாசம் கொடுக்கும். சுய கட்டுப்பாடை நமக்கு உபவாசம் கற்றுக் கொடுக்கும். நமக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப உபத்திரவத்தில் இருந்தோம்னா அது தாங்குகிற பலத்தை கூட சில நேரங்களில் உபவாசத்தோடு செய்ய ஜெபம் நமக்கு உதவி செய்யும். ஏன்னா ஆவிக்குரிய விதத்தில் சரீர விதமாகவும் நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுக்கும். ஒரு ஸ்டடி சிகாகோவில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க, உபவாசம் ரெகுலராக அவங்க வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு நீடித்த ஆயுசு, லோ பிளட் ப்ரெஷர், லோ கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் டேனியல் ரெகுலராக இதெல்லாம் ஆவிக்குரிய நன்மைகளுக்காக நம்ம பார்க்கணும். ஒரு ஊக்கமான ஜபம், நீதிமான் செய்கிற ஜபம் அநேக பலன் அளிக்கணும். இந்த மாதிரி ஜபம் தான் டானியல் அன்னைக்கு செஞ்ச ஜபம் எவ்வளோ பெரிய பலன் அளிச்சிருக்கு தெரியுமா? தேசத்துக்கே பலன் அளிச்சிருக்கு. அதான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஊக்கம்லாம் நம்ம கேள்விப்படுறதில்லை. ஐ செட் ஒரு எந்த விதமான மனசெதறல் இல்லாமல் என் கவனத்தை ஆண்டவருக்கு முகமாக நேராக திருப்பி என் சரீரம் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு உபவாசத்தை பண்ணி என்னுடைய கவனங்கள்லாம் ஒரே ஊக்கத்தோடு திருப்பி ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்காந்து என் மனம் உடஞ்சி இருக்கிறத நொறுங்கி இருக்கிறத காண்பிக்கும்படி அதை அவர் செய்கிறத பார்க்குறோம். ஒரு பாரத்தோடு இந்த மாதிரி நமக்கு செய்ய தெரியுமா ஜபம்? இதான் ரொம்ப அருமையான ஜபம். இதில் இந்த ஜபத்தில் அவர் என்ன செய்கிறாரு? நாலாவது வசனம் பாருங்களேன், என்ன செய்கிறாரு, என்ன முதல்ல அவர் செய்கிறாரு? இவ்வளோ ஊக்கத்தோடு ஆச்சரியம், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. யோசிச்சு பாருங்க, 80 வருஷம் வாழ்ந்து நீதிமானாக வாழ்ந்து உலகத்திலேயே அப்படி ஒரு நீதிமான் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப், பக்தி உள்ள லைஃப் இல்லை, அவர் என்ன பண்றாரா, மனம் இப்படி உக்காந்து சாம்பல்ல உக்காந்து இப்படி கதறி உபவாசம் பண்ணி தன் பாவங்களை அறிக்கை செய்கிறார். குட்னஸ், தானியல் தன் பாவத்தை குறித்து இவ்வளோ அப்செட் ஆகி பாவத்தை அறிக்கை செஞ்சார்னா நீங்களும் நானும் எங்கெங்க நிற்கிறோம், நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பாவ அறிக்கை செய்யணும்னு ஏதாவது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கா? தானியல் தன் பாவங்களை அறிக்கை செய்யறதுக்கு இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார், தன் மனசை நேர்படுத்தி ஜபம் பண்ணார். அதை யோசிச்சு பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப நீதிமான்கள் நம்ம, நம்ம என்ன பெரிய பாவ அறிக்கை இருக்க போது, மனசுல 2-3 தப்பா நினைச்சிருப்போம், அதை அறிக்கை செஞ்சா போதும். நமக்கு ஏன் தெரியுமா, அந்த எண்ணமே இல்லை. இந்த அளவுக்கு பாவம், எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்துல ஆண்டவர்கிட்ட நெருங்கி போறோமோ அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு பாவிகள் நம்ம உணர்வோம். ஆண்டவர்கிட்ட நெருங்கி போவாதனால தான் நமக்கு கொழுப்பு, சுய நீதி, அகங்காரம் வருதே. நம்ம ரொம்ப நீதிமானு நினைச்சு ஒரு பாவ அறிக்கை செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். என்ன பெரிய தப்பு பண்றோம் நம்ம? யோசிச்சு பாருங்க, தானியல் செஞ்சாராம், இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை பண்ணாராம். பவுல் கூட ஆண்டவரோடு நெருங்கி இருந்த அவரை மாதிரி ஒரு பரிசுத்தம் யாரும் இருக்க முடியும்? பாவிகளையே பிரதான பாவி நொறுங்கி நொந்து சொல்ற. ஏன், நம்ம போன வாரம் மென்ஸ் மீட்டிங்ல படித்தோம், நியாயப்பிரமாணத்தின் அறிவே நமக்கு இல்லாததுனால, நியாயப்பிரமாணத்தின் அந்த அந்த ஹோலினஸ் நம்ம பார்க்க பார்க்க என்ன கற்றுக் கொடுக்குமா, நம்முடைய எவ்வளோ பாவகரமான இயற்கை இருதயம் உள்ளவர்கள் நமக்கு காண்பிச்சு நம்மளை நம்ம ஆராய்ந்து நம்மளை தாழ்த்தி நம்மளை ஆண்டவரை நாடுவதற்கு நம்ம எவ்வளோ கேவலமானவங்க, எவ்வளோ பாவிகள்ன்றத உணர்த்தி நம்ம பாவ அறிக்கை செய்ய வைக்குமா? நமக்கு அந்த அறிவெல்லாம் இல்லை நியாயப்பிரமாணத்தை பார்க்கறது இல்லைன்னா. தானியல் அப்படி பார்த்துருக்கிறார், அவருக்கு அந்த சென்ஸ், வேத வாக்கியம் தான் அவருக்கு இப்படி செய்ய வச்சிருக்கு. தான் எவ்வளோ இருதயத்தில் பாவம் உள்ளவர்ன்றது